சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, இக்காலை வேளையிலே மனபாரத்தோடும் மன சோர்வோடும் எழும்பி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களா? தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நிச்சயம் தேவன் இன்றைய செய்தி மூலம் உங்களோடு பேசுவார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களே, இன்று நாம் தானியேல் 10 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த கடைசி 3 அதிகாரங்களும் ஒரே தரிசனமாக கையாளப்பட வேண்டும். இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தது. தானியேலின் காலத்தை தொடர்ந்து வரப்போகிற சில சம்பவங்களை குறித்தும் இன்னமும் வருங்காலத்திலே நடைபெறப்போகிற சம்பவங்களை குறித்தும் தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பகுதியிலே சரித்திரத்திலே காணப்படுகிற சின்ன கொம்பாகிய அந்தியோகஸ் எபிபேனஸை குறித்தும் கடைசி நாட்களிலே வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் தானியேல் கண்ட தரிசனங்களிலேயே இதுதான் மிக மகத்துவமான தரிசனம் என்று கூறுகிறார்கள். மற்ற அதிகாரங்களை காட்டிலும் மிக வித்தியாசமான பல காரியங்களை இங்கே நாம் பார்க்கலாம். இந்த கடைசி தரிசனத்திலே சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டதின் வழிமுறையும் வித்தியாசமானதாயிருக்கிறது. மற்றொரு குறிப்பிடத்தக்க காரியம், கடந்த தரிசனங்களிலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய பல சிறிய குறிப்புகள் இங்கே காணப்படுகின்றன. இவை எல்லாமே தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்திலே தீர்க்க தரிசனங்களாய் இருந்தாலும் இவைகளிலே பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன. அவை இப்பொழுது சரித்திரமாயிருக்கிறது. மேலும் இன்னும் அநேக காரியங்கள் நிறைவேற வேண்டியவைகளும் இருக்கின்றன. அதாவது கடைசி காலத்திலே நிகழப்போகும் சம்பவங்கள், இவைகளெல்லாம் நிறைவேறியிருக்கின்றன, இவைகளெல்லாம் இன்னமும் நிறைவேறப்போகின்றன என்பவர்களுக்கு இடையிலே அதை பிரிக்கும் கோடு தெளிவானதாக இல்லை. ஏற்கனவே நாம் பார்த்த தரிசனங்களிலே சமீபத்திலே நிறைவேறப்போகிற காரியங்களை குறித்தும் நீண்ட காலங்களுக்கு பின்னர் நிறைவேறப்போகிற காரியங்களை குறித்தும் இணையாக சொல்லப்பட்டிருந்தன. சமீபத்திலே நிறைவேற வேண்டியவைகளே பின்னான காலங்களிலே நிறைவேறப்போகிறவைகளுக்கு திறவுகோலாயிருக்கிறது அல்லது புரிந்து கொள்ள உதவி செய்கிறது என்று கூறலாம். உதாரணமாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிற அந்தியோகஸ் எபிபேனஸினுடைய செயல் எதிர்காலத்திலே அந்தி கிறிஸ்து செய்யப்போகும் காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. இந்த 3 அதிகாரங்களையும் புரிந்து கொள்வதற்கான அடிப்படையை தூதன் தானியேலுக்கு கொடுக்கிறான். தானியேல் 10:14 வசனத்தை பாருங்கள். தானியேல் 10:14 வசனம், இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்பண்ணும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இது நிறைவேற இன்னும் வெகு காலம் ஆகும். மட்டுமல்ல, இது தானியேலின் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தரிசனம். மிக வினோதமான ஒரு பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து வருகிறோம். ஆவிக்குரிய உலகத்தை மூடிக்கொண்டிருந்த மறைவு சற்று விலக்கப்படுகிறது. காணாத உலகத்தை நாம் சிறிதளவு பார்க்கிறோம். தானியேல் கண்ட இந்த தரிசனத்தின் விளைவாக தானியேலுடைய வாழ்க்கையிலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே நுழையும் பொழுது அந்த விசுவாசிக்கு நல்ல தூதர்களை குறித்தும் விழுந்து போன தூதர்களை குறித்ததுமான காரியங்கள் காட்டப்படுகின்றன. சாத்தானின் ராஜ்யத்தை குறித்த சில காரியங்களை நாம் பார்ப்போம். அது நம்மை குறித்ததுமாயும் இருக்கிறது. பல மனிதர்கள் கொஞ்சம் உண்மையை எடுத்துக்கொண்டு மிக அதிகமான கட்டுக்கதைகளை அதோடு ஒட்டிவிடுகிறார்கள். நாம் வேதம் சொல்லும் காரியங்களை குறித்து மட்டும் சிந்திக்கப் போகிறோம். தேவதூதர்கள் சுய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டிருந்தார்கள். எனவேதான் தேவனுக்கு விரோதமான கலகத்திலேயும் பல தூதர்கள் சாத்தானை பின்பற்றினார்கள். இப்படி சாத்தானை பின் சென்ற தூதர்களை குறித்துத்தான் பிசாசுகள் என்று நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்கிறோம். தேவதூதர்கள் வெவ்வேறு நிலைமைகளிலே, பொறுப்புகளிலே, வல்லமைகளிலே, திறமைகளிலே, அதிகாரங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொலோசியர் 3:16 வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வித்தியாசமான காரியங்களை தெளிவாய் கூறுகிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் மட்டுமல்ல, பூமியில் உள்ளவைகள் மட்டுமல்ல, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான பல காரியங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் காண முடியாத பல தேவனுடைய சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. வல்லமையின் உலகத்திலே இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் கண்டறிகிறோம். அவைகளையும் முழுமையாக நாம் அறியவில்லை. அவர் பல சிங்காசனங்களை படைத்திருக்கிறார். மிகாவேல், காபிரியேல் போன்ற பலர் அங்கே உண்டு. கர்த்தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது கேருபின்களையும் சேராபின்களையும் குறிக்கிறது. அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பார்ப்பது போல தூதர்களை குறிக்கிறது. உயர்ந்த பொறுப்புகளில் இருந்த சில தூதர்கள் விழுந்து போய் சாத்தானை பின்பற்றினார்கள். துறைத்தனங்களை குறித்து வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தானும் தனது படைகளை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு படை மற்றொரு படைக்கு எதிராக அணிவகுத்து ஆயத்தமாயிருப்பது போல இரண்டு பக்கங்களிலேயும் சேனை தலைவர்கள் உண்டு. பிசாசனுடைய துறைத்தனங்கள் தேசங்களை குறித்து அறிந்தவைகளாய் இருக்கின்றன. அவனது வல்லமைகள் யுத்த வீரர்களைப் போல இருக்கிறார்கள். இந்த பிசாசுகள் மனிதர்களை பிடித்துக் கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உலகத்திலே சாத்தான் சொல்லும் காரியங்களை நிறைவேற்றும் பிசாசுகளாயிருக்கின்றன. ஏனென்றால் இங்கே அவன் பல குரங்கு சேஷ்டைகளை செய்கிறவனாயிருக்கிறான். மேலும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கின்றன. இவைகள் உலகத்தில் உள்ள பல மதங்களுக்கு பொறுப்பாயிருக்கின்றன. நீங்கள் உணராவிட்டாலும் பிசாசின் இந்த கூட்டம் மிகப்பெரிய ஒரு அமைப்பாயிருக்கிறது. மதங்களுக்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பலர் நினைக்கலாம். ஆனால் இவன் மதத்தை உற்சாகப்படுத்துகிறவனாயிருக்கிறான். கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்தவ மதத்தை முக்கியத்துவப்படுத்துவான். நாம் வாழும் இந்த உலகத்திலே இந்த இரண்டு குழுக்களும் அலைந்து திரிகின்றனர். மனித ஆத்மாக்களை கைப்பற்றுவதற்காக முடிவில்லா போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியை படிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். கவனியுங்கள், தானியேல் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம், பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பெல்தேஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். கோரேஸ் ராஜாவின் மூன்றாம் ஆண்டாய் அது இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 534 வருடம், அதாவது 70 வாரங்களை குறித்து தானியேல் கண்ட தரிசனத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர். இந்த காலகட்டத்திலே தானியேல் வயது சென்றவராயிருக்கிறார். ஒருவேளை அரண்மனை பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்திருப்பார். 10 அதிகாரம் முதலாம் வசனத்திலே தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முன்பு போல் இல்லாமல் வித்தியாசமான ஒரு வகையிலே சத்தியம் அவருக்கு விளக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது என்று சொல்லும்பொழுது இறுதியான நிறைவேறுதல் சமீபத்திலே அல்ல, பல காலங்கள் சென்ற பின்னர் நடைபெறும் காரியமாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் என்று சொல்லும்பொழுது இந்த தரிசனமானது தெள்ள தெளிவாக தானியேலால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றும் கூறலாம். தானியேல் 10 அதிகாரம் 2-3 வசனங்கள், அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. கவனித்தீர்களா? தானியேல் 3 வாரங்களாக குளிக்கவில்லை. இவ்வாறாக தானியேல் துக்கப்பட்டுக் கொண்டிருந்ததற்கான காரணம் நமக்கு கூறப்படவில்லை. ஆனால் நாம் ஓரளவு அதை யூகிக்கலாம். இது கோரேஸ் ராஜாவின் 3 ஆண்டு. இந்த ஆண்டிலேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதற்கான கட்டளை கோரேஸ் பிறப்பித்தான். இதை குறித்து இஸ்ரா 3 அதிகாரம் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். 2 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன என்றாலும் செருபாவேலின் தலைமையிலே மிகச் சில இஸ்ரவேலரை தங்கள் தேசத்தை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது எஸ்ரா ஒரு கூட்ட மக்களை அழைத்து செல்வதற்கு முன்னரும் நெகேமியா ஒரு கூட்ட மக்களோடு கடந்து செல்வதற்கு முன்னரும் நடைபெற்ற சம்பவம் அது. இது தானியேலுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்த ஒரு காரியமாயிருந்திருக்கிறது. வயதான தீர்க்கதரிசியான தானியேலுக்கு இருதயத்திலே மிக வேதனையை அது உண்டு பண்ணியது. ஒருவேளை இப்பொழுது 90 வயதிற்கும் மேலான வயதானவராய் அவர் இருந்திருக்க வேண்டும். தங்கள் சொந்த தேசத்திற்கு செல்ல இந்த யூத மக்கள் விருப்பமில்லாமல் இருக்கிறார்களே என்று வேதனைப்படுகிறார். கோரேஸ் ராஜாவின் முதலாம் ஆண்டு வரை பணியில் இருந்த இவர் இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டார். முழுமையாக தேவனுடைய பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜபத்திற்கான பதில் உடனே வராதபடினாலே 3 வாரங்கள் தொடர்ந்து உபவாசித்துக் கொண்டிருந்தார். தானியேல் 10:4 முதலாம் மாதம் 24 நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து இந்த வெளிப்பாட்டை அல்லது தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்ட இடத்தை குறித்தும் நாளை குறித்தும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இதக்கேல் ஆற்றங்கரையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த நதி இன்று டைகிரிஸ் நதி என்று அழைக்கப்படுகிறது. நிசான் மாதத்திலே 24 அதாவது ஏப்ரல் 24 மிக தெளிவாக அங்கே நாளை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த புத்தகத்தை குறை பேசுகிறவர்களுக்கு இதை குறித்து வித்தியாசமாக பேச வழியில்லை. இங்கே மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை தானியேல் கண்டார் என்று கூறலாம். மோசேயோ எலியாவோ இயேசுவின் மறுரூபத்தை காணும் முன்னதாக தானியேல் அதை கண்டிருக்கிறார். எப்பொழுதுமே எல்லா காரியங்களுக்கும் 3 பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்திற்கு பிரதிநிதியாயிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசிகளின் சார்பில் நிற்கிறார். தானியேல் சிறைப்பிடிப்பிற்குள்ளே கடந்து சென்றவர்களின் பிரதிநிதியாயிருக்கிறார். அவருக்கும் இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து காண்பிக்கப்படுகிறார். தானியேல் 10:5-6 என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. இது புதிய ஒரு வகையான வெளிப்படுத்துதல். தானியேல் இப்பொழுது ஒரு சிலையை பார்க்கவில்லை, ஒரு மிருகத்தை குறித்த தரிசனத்தையோ வாரங்களை குறித்த தரிசனத்தையோ பார்க்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட மனிதரை பார்க்கிறார். இந்த குறிப்பிட்ட மனிதர் யார்? சில வேத பண்டிதர்கள் இவரை குறித்து அடையாளம் கூற பயப்படுகிறார்கள். இது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு விருந்தாளி என்கிறார்கள். இது பொதுப்படையாக சொல்வது. ஏனென்றால் அவ்வாறு கூறும்பொழுது எந்த தவறையும் அவர்கள் செய்யவில்லை, சரியாகவே சொல்கிறார்கள். ஆனால் அது சரியாக இந்த வேத பகுதிக்கு விளக்கம் கொடுப்பதில்லை. இங்கே கூறப்பட்டிருக்கிற காரியங்களை காணும் பொழுது இது உண்மையாகவே கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் அநேக உவமைகளை கூறினார். அவ்வாறு அவர் கூறிய அந்த நபர்கள் ஒன்று பிதாவாகிய தேவனை குறித்ததாயிருக்கும் அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததாயிருக்கும். இங்கேயும் ஒரு புருஷனை கண்டேன் என்று அவர் சொல்லும்பொழுது அவர் கிறிஸ்துவே என்பது உடையின் மூலமாகவும் மற்ற விபரங்களின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவைகளாய் இருக்கின்றன. அருமையானவர்களே, தானியேல் கண்ட இந்த காட்சிக்கும் யோவான் கண்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் காட்சிக்கும் எத்தனை ஒற்றுமை இருக்கிறது கவனித்தீர்களா? சற்றே கவனியுங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12-16. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சையைப் போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலைப் போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவை குறித்த ஒரு காட்சியை தரிசனத்திலே தானியேல் பார்க்கிறார். இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றும் முன் இருந்த கிறிஸ்துவை அவர் கண்டார் என்று கூறலாம். அப்பொழுது கூட உயிர்த்தெழுந்த மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவையே அவர் கண்டார். கிறிஸ்து அவருடைய பணியிலே நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக, நியாயாதிபதியாக, நல்ல மேய்ப்பராய் அவர் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆடுகள் என்று தேவன் அழைக்கிறார். விசுவாசிகளும் அவருடைய ஆடுகளாகவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நற்செய்தி நூல்களிலே நாம் பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து மறுரூபமான பொழுது மோசேயும் எலியாவும் அங்கே இருந்தார்கள். ஆனால் ஏன் தானியேல் மட்டும் அங்கே இல்லை? ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப காட்சியை கண்டுவிட்டார். அந்த காட்சியைத்தான் இங்கே தானியேல் விவரிக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வேத பகுதியிலே நாம் பார்ப்பது போல தானியேல் தனது ஜனங்களை குறித்த கரிசனை உள்ளவராய் இருந்தார். விடுதலை கிடைத்துவிட்டது, புறப்பட்டுச் செல்வோரை அழைத்துச் செல்ல செருபாபேல் என்னும் தலைவன் இருக்கிறான். என்றாலும் தங்கள் சொந்த தேசத்தை நோக்கி புறப்பட்டுச் செல்ல மக்களுக்கு மனதில்லை. இன்றும் பரலோகம் செல்வதற்கான வழியும் நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கான வாய்ப்பும் மிக தெளிவாக அறியப்பட்டதாக இருந்தாலும் நிர்விசாரமாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்! பாவ உணர்வற்றவர்களாய், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்த அக்கறையற்றவர்களாய், நித்தியத்திற்காக தங்களையும் தங்களை சுற்றியுள்ளவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற பாரமற்றவர்களாயிருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்! அருமையான சகோதரனே சகோதரியே, முதலாவது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருக்குள் வாழும் ஒரு விசுவாசி என்ற நிச்சயமுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? நித்திய நித்தியமாக அவரோடு வாழ்வோம் என்ற நிச்சயமுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இந்த நித்திய வாழ்க்கையை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் தாங்கள் அதற்காக எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை அறிவித்திருக்கிறீர்கள். அவர்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்ம ஆதாய பணியை குறித்து கரிசனை ஏற்றிருக்கும் அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நித்திய அழிவை நோக்கி கூட்டம் கூட்டமாய் மக்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நித்திய ஜீவனை குறித்த அறிவுள்ளவர்களாக இருந்தும், ஒருவேளை அதை அனுபவிக்கும் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தும், மற்றவர்களை குறித்து கரிசனை ஏற்று அதற்காக ஜபிக்காமல் உழைக்காமல் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று இன்று முதல் ஜபிக்க துவங்குங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசும்பொழுது அதை அசட்டை செய்ய வேண்டாம். தைரியமாய் கீழ்ப்படியுங்கள். அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஏனென்றால் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருந்தாலும் அதை அறியாமல் இருப்பீர்கள் என்றால் எத்தனை பரிதாபமான காரியம்! ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, விடுதலை பெற்ற பின்னரும் தங்கள் சொந்த தேசத்திற்கு மக்கள் புறப்பட்டுச் செல்லாததை குறித்த துக்கத்தோடு இருந்த தானியலை குறித்து சிந்தித்தோம் ஐயா. இன்றும் ரட்சிப்பின் மார்க்கத்தை அறிந்திருந்தாலும் தங்களின் வாழ்க்கையை அர்ப்பணியாமல் சடங்காச்சாரங்களிலே மட்டும் மூழ்கியிருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். வாரம் தோறும் ஆலயத்திற்கு சென்றாலும் வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பை குறித்து அறிந்திருந்தாலும் வாழ்க்கையிலே வார்த்தையிலே உங்களுடைய அன்பை பிரதிபலிக்காத சகோதர சகோதரிகளுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். அப்படிப்பட்ட யாராவது இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களோடு நீ தொடர்ந்து பேசி அவர்களை தூக்கி எடுத்து பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்ற உம்முடைய கரங்களிலேயே ஒப்படைக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22:31. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 2 சாமுவேல் 22:31.